2022 அக்டோபர் மாத தென்றல் இதழில் அலமாரி பகுதியில் தீசு அவினாசிலிங்கம் அவர்கள் எழுதியுள்ளது. மகாத்மா காந்தியுடன் ஒரு நாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மகாத்மா காந்தியை நான் முதல் 1919 சந்தித்தேன். அப்போது சென்னை கலாசாலையில் முதல் வகுப்பில் படித்து கொண்டிருந்தேன். ஒத்துழையாமை சம்பந்தமாக அவர்கள் அது சமயம் சென்னைக்கு வந்திருந்தார். அன்று மாலை கடற்கரையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு சென்று அவரை தரிசித்தவர்களில் நானும் ஒருவன். அடுத்த தடவை நான் அவரை சந்தித்தது 1927. அப்பொழுது அவர் கதர் பிரச்சாரத்திற்காக வந்திருந்தார். திருப்பூரை அவர் தன்னுடைய கதர் ராஜதானி என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். திருப்பூர் எனது சொந்த ஊராகவும் இருந்தது. நான் என் சட்ட பரீட்சை முடிந்து திருப்பூரில் தொழில் ஆரம்பித்திருந்தேன். அப்பொழுதுதான் அவரிடம் முதன்முதல் நெருங்கி பழகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு 1934 ஹரிஜன முன்னேற்றத்திற்காக அவர் வந்தபோது கோவை நீலகிரி ஜில்லாக்களில் அவர் சுற்றுப்பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யும் பேற்றையும் பெற்றேன். அச்சுற்றுப்பிரயாணம் நிகழ்ந்து இப்பொழுது ஏறக்குறைய 22 ஆகிவிட்டன. ஆயினும் அவருடன் கழித்த நாட்கள் இன்னும் என் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய அன்பு நிறைந்த பேச்சும் கனிவு நிறைந்த சொற்களும் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அந்த சுற்றுப்பிரயாணத்தின் போது நிகழ்ந்த சில நிகழ்ச்சிகளையே இங்கு எழுதுகின்றேன். காந்திஜியை காணும் ஆவல். மகாத்மாஜி காலையில் திருப்பூர் வந்து சேர்ந்தார். நேராக பொதுக்கூட்டத்திற்கு சென்று கூட்டத்தை முடித்து கொண்டு தாம் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டார். மத்தியானம் ஏறக்குறைய 2:30 பல்லடம், சூலூர் முதலிய ஊர்களை தாண்டி கோவை போய் சேருவதாக திட்டம் போடப்பட்டிருந்தது. அன்று வெயில் மிக கொடுமையாக இருந்தது. அவர் ஏறும் காரின் மேல்மூடி கழட்டப்பட்டிருந்தது. வெயிலின் வெப்பத்தை உத்தேசித்து, வெயில் மிக அதிகமாக இருக்கிறது, காரின் மேல்மூடியை போட்டுக்கொள்ளலாமே என்று நான் கேட்டேன். மகாத்மாஜி வழக்கம்போல் கொல்லென்று சிரித்து, ஆம், வெயில் அதிகமாக இருக்கிறது, ஆனால் கூட்டத்தின் வெப்பம் இன்னும் அதிகமாக இருக்குமே என்றார். அதன் கருத்து எனக்கு அப்பொழுது விளங்கவில்லை. பல்லடம் சென்றதும் விஷயம் விளங்கிற்று. மகாத்மாஜி செல்லும் இடங்களில் 10,000+ மக்கள் கூடுகிறார்கள். மேல்மூடி போட்ட காரில் அவர் செல்வாரானால் மக்கள் அவரை காணவிட்டாமல் தடுக்கும் அந்த மூடியை பீத்து எரிந்து விடுகிறார்கள். தவிர மகாத்மாஜியை காணும் ஆவலில் ஒருவருக்கொருவர் இடித்து கொண்டு முன் வருகிறார்கள். அதன் மூலம் குழப்பம் அதிகமாக பல சமயங்களில் காரின் கண்ணாடி முதலியன உடைந்து போய்விடுகின்றன. வெயிலின் கடுமையை விட மக்களின் வேகத்தால் உண்டாகும் இந்நிலைமை அதிக தொந்தரவாயிருக்கும் என்பதுதான் அவர் சொன்ன வார்த்தைகளின் கருத்து. எனவே அனைவரும் அவரை நன்றாக பார்க்க இயலும் பொருட்டு மேல்மூடி எடுக்கப்பெற்ற திறந்த காரிலேயே அவர் சுற்றுப்பிரயாணம் செய்வது வழக்கம். மந்திர சக்தி. மாலையில் பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். ஜில்லாவில் எல்லா பாகங்களிலிருந்தும் 10,000+ மக்கள் அதிகாலையிலிருந்து உணவும் ஓய்வும் இல்லாமல் பல மணி நேரம் அந்த கடும் வெயிலில் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் வந்தபோது கூட்டத்தில் மகாத்மாஜி வந்துவிட்டார், வந்துவிட்டார் என்று பரபரப்பும் சப்தமும் ஏற்பட்டது. மகாத்மா காந்திக்கு ஜே என்ற சப்தங்கள் வானை பிளந்தன. ஆனால் அவர் மேடையின் மேல் உட்கார்ந்து சாந்தமாய் இருக்கும்படி தன் கைகளால் சமிஞ்சை செய்ததும் அந்த லட்சக்கணக்கான மக்களும் மந்திர சக்தியால் கட்டுண்டது போல் ஆங்காங்கே நிசப்தமாக அமர்ந்து அவர் வாயிலிருந்து வரும் முதல் அமுத வெள்ளத்தை எதிர்பார்த்திருந்தனர். ஹரிஜனங்களை உயர்த்த வேண்டிய அவசியத்தை பற்றியே அன்றைய பேச்சு இருந்தது. அனைவரும் பக்தி ஸ்ரத்தையுடன் கூட்டம் முடியும் வரை ஒரு சிறிதும் சப்தமில்லாமல் கேட்டனர். கூட்டம் முடிந்ததும் முன் போட்டிருந்த திட்டப்படி இரவு தங்க வித்யாலயத்துக்கு சென்றோம். வழியில் ஒரு சம்பவம். போகும் வழியில் நேர்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. கோவை நகர எல்லை வரையில் ஜனத்திரள் அதிகமாக இருந்தது. ஆதலால் கார் மெதுவாக செல்ல வேண்டி இருந்தது. நகர எல்லை தாண்டியதும் கார் வேகமாக செல்ல ஆரம்பித்தது. கார் எவ்வளவு வேகமாய் போயினும் அதை பற்றி மகாத்மாஜிக்கு கவலை கிடையாது. மணிக்கு 50, 60, 70 மைல் தான் போனாலும் அவர் ஏதும் சொல்ல மாட்டார். போத்தனூர் சென்றதும் தெற்கே திரும்பிச் செல்ல வேண்டும். அங்கு ஒரு வளைவில் ஒரு புகையிலத கடவை உண்டு. வளைவாக இருந்தபடியால் கொஞ்ச தூரத்தில் இருந்தும் அது புலப்படாது. கார் ஓட்டுபவனுக்கு அந்த வீதி பழக்கமில்லாததால் அவனுக்கு அந்த கடவை இருப்பது தெரியாது. அவன் வழக்கம்போல் வேகமாக ஓட்டி கொண்டு வந்திருக்கிறான். கடவை எதிர்பாராத விதமாக மூடப்பட்டிருந்தது. அது மூடியிருப்பதை பார்த்ததும் ஓட்டுபவன் காரை திடீரென நிறுத்தினான். மிகவும் சமீபத்தில் வந்து நிறுத்தியதால் கார் கிரீச் என்று சத்தம் செய்து கடவையின் மேல் மோதியது. மோதிய வேகத்தில் கடவையின் மேல் மாட்டியிருந்த இரும்பு விளக்கு மேலே பறந்து எனக்கும் கார் ஓட்டுபவனுக்கும் மத்தியில் விழுந்தது. அதை கண்டதும் எனக்கு கலவரமாகிவிட்டது. மகாத்மாஜி என்ன சொல்வாரோ என்று ஒரே பயம். ஆனால் மகாத்மாஜியின் கொல்லென்ற சிரிப்பின் சப்தமும் அவினாசி என்ன நேர்ந்து விட்டது என்று அன்புடன் அவர் கேட்ட கேள்வியும் என் பயத்தை போக்கின. ஒரு கணத்தில் விஷயத்தை அறிந்து கொண்டார். அவர் முகத்தில் கோபம் ஏதும் தோன்றவில்லை. இதனால் ஒரு சிறிதும் பாதிக்கப்படவில்லை. வசைமொழி ஏதும் அவரிடமிருந்து வரவில்லை. ஏன் முன்னெச்சரிக்கையாக இருக்கவில்லை என்று கூட அவர் கேட்கவில்லை. இன்மொழியும் சிரிப்பும் அன்று நடந்த சம்பவமும் அதன்பின் அவர் இன்மொழியும் சிரிப்பும் என் காதில் இன்னும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. மகாத்மாஜி அன்று நடந்து கொண்ட வகை என் மனதில் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. நிறைகுடம் தழும்பாது. அதுபோல நிறைந்த சுபாவம் உள்ளவர்கள் சகிப் மன்னிப்பும் உடையவர்களாக இருப்பார்கள் என்று புத்தகத்தில் படித்திருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில் அவ்விதம் இருப்பவர்களை காண்பது அருமையிலும் அருமை. அன்று எனக்கு கிடைத்த அனுபவமும் நாம் அத்தகைய அரிய மனிதரின் முன்னிலையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை உண்டாக்கியது. கோபமும் தாபமும் பலவீனத்துக்கு அடையாளங்கள். அன்பும் அடக்கமும் சகிப்புத்தன்மையும் மன்னிப்புமே உயர்ந்த அறிவுக்கும் பலத்திற்கும் அறிகுறியாகும். கோடிக்கணக்கான மக்கள் அவரை போற்றி பேணியதற்குரிய காரணம் ஒன்றை அன்று நான் அச்சம்பவத்தில் கண்டேன். வித்யாலயத்தில் அன்றிரவு வித்யாலயத்திலேயே தங்கினார். அன்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் இங்கு எழுத முடியாது. அந்த நினைவுகள் மனதில் ஆயுள் முழுதும் போற்றி வைக்கப்பட வேண்டியவை. குழந்தைகளிடமும் ஊழியர்களிடமும் அன்புடன் பேசினார். ஆசிரியர் ஒருவரால் வரையப்பட்ட அவர் திருவுருவப் படத்தில் வித்யாலய குழந்தைகள் உண்மையை பின்பற்றி இறைவனிடம் பக்தியுடன் வாழ்வார்களாக என்று அவர் திருக்கரத்தால் எழுதி குஜராத்தியிலும் தமிழிலும் காந்தி என்று அவர் கையெழுத்திட்டு கொடுத்தது எங்களுக்கு என்றும் அழியா பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நாள் காலை புறப்படும் முன் வித்யாலய கட்டிடத்திற்கு அடித்தளக்கல் நாட்டி அருளினார். இன்று வித்யாலயம் குருகுல முறையில் நடத்தப்பெறும் உயர்தர பள்ளிக்கூடம், ஆசிரியர் பள்ளி, ஆசிரியர் கல்லூரி, டிகிரி பெற்றவர்களுக்கு ஆதார பயிற்சி சாலை, கிராம குரு சேவா நிலையம் முதலிய பகுதிகளுடன் இம்மாகாணத்தில் முக்கியமான கல்வி நிலையங்களில் ஒன்றாக விளங்குகின்றது எனில் அதற்கு காரணம் அவர் அன்பு கனிந்த ஆசியும் அவர் கொள்கைகளை பின்பற்றுவதுமே ஆகும். அவர் அன்று போட்ட அடித்தளக்கல் வித்யாலயத்தின் பால் அவருக்கிருந்த அன்புக்கும் ஆசிக்கும் ஸ்தூல சின்னமாக விளங்கி கொண்டிருக்கிறது. பெருமையின் சிகரம். மகாத்மாஜி மறைந்து இப்பொழுது 6 ஆண்டுகள் ஆகின்றன. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மாசுகள் படிந்து அழுக்கேறியிருந்த நமது சமூகத்தை ஒரு 1/2 நூற்றாண்டிற்குள் தூய்மைப்படுத்திய பெருமை அவரையே சாரும். அசைக்க முடியாதென்று கருதப்பட்ட அந்நிய அரசாட்சியை மாற்றி மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தினார். மக்கள் மனதில் குடிகொண்டிருந்த பயமும் பீதியும் போய் அதற்கு பதிலாக தெளிவும் தைரியமும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் பேரில் நெடுங்கால சாபம் போலிருந்த தீண்டாமை அகற்றப்பட்டு வருகிறது. இந்திய மக்கள் எங்கும் சுதந்திர மக்களாக மதிக்கப்பட்டு கௌரவத்துடன் வாழ்கிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்த மகாத்மா காந்தியை பாரதத்தின் தந்தை என்று நம் மக்கள் அழைப்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. புரட்சி புரட்சி என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்த காலம் அது. ஆனால் மிக கேவலமாக பேசியவர்கள் மூலம் அப்புரட்சி உண்டாகவில்லை. பேச்சிலும் வீண் சண்டைகளிலும் அவர்கள் சக்திகள் அனைத்தும் செலவாகிவிட்டன. ஆனால் மகாத்மாஜி தனது ஒப்பற்ற அன்பின் மூலமும் சேவையின் மூலமும் அப்புரட்சியை முதலில் மக்கள் மனத்தில் உண்டாக்கி பின்னர் தேசத்தில் உண்டாக்கினார். யுத்தமின்றி இரத்தமின்றி இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றார் என்பதால் அவர் பெருமையின் சிகரம். உலகுய அன்பு நெறியொன்று காண்பித்ததே அவருக்கு அனைத்திலும் பெருமையாகும் என்றென்றும் வழிகாட்டி. அவர் காலமான பிறகும் நம் நாடும் மக்களும் வழிகாட்டியின்றி வானத்தில் சூரியனும் சந்திரனும் இன்றி நட்சத்திரங்களும் மேகத்தால் மூடப்பெற்று உலகம் இருளில் கவ்வப்பட்டு இருப்பது போல் தோன்றுகிறது. அவர் மறைந்த இவ்வளவு சீக்கிரத்தில் சேவையும் தியாகமும் மறைந்து சுயநலமும் பொறாமையும் வளர்ந்து கை லஞ்சமும் ஊழலும் மலிந்திருப்பது தேசத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவர்கள் அனைவர் மனதிலும் மிகுந்த சோர்வையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. மகாத்மாஜியின் புனித லட்சியங்களே நமது சோர்வை அகற்றி பலம் கொடுக்கக்கூடியன ஆகும். அவர் கருத்துக்களை விளக்கக்கூடிய பாட்டு ஒன்று இன்றும் இனிமையூட்டி வருவதாகவே இருக்கின்றது. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணிடை வேண்டுவனே, சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே, பித்தனாய் மாறியே துண்டுகள் செய்திடும் பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே, ஏழை எளியவர் எங்கள் நன்னாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே, கோழைகள் இல்லாமல் வீரத் தொழில் செய்யும் கூட்டம் இந்நாட்டிலே வேண்டுவனே, தேசம் அழைத்திடின் பாசம் களைந்திடும் தெய்வீக நல்லருள் வேண்டுவனே, நீசம் அகந்திட நீதி துலங்கிட நேர்மையாய் தொண்டுகள் ஆற்றுவனே, 30 கோடிக்கு நன்மைகள் செய்வதே முத்தி நிலை என்று சாற்றுவனே, இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமும் ஏற்றிடுவேன் இது சத்தியமே. அவருடைய ஆத்மா நமக்கு என்றென்றும் வழிகாட்டியாக இருந்து நம் நாடும் மக்களும் முன்னேற அறிவும் ஒளியும் அளிக்குமாக. நன்றி. ஈழகேசரி வெள்ளி விழா ஆண்டு மலர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.